क्रोधस्तोयहृतश्रमेण पथि कच्छायां तरो वृष्टितः भीतः स्वस्य गृहं गृहस्थमतिथिम् अतिदीदिनप्रभुं धार्मिकं दीपं सन्तमसा कुलश्च जिघिनं सीताव्रतः त्वं तथा चेतः सर्वभयापहं व्रजसुखं शम्भोपदाम्भोरुहम् अङ्कोलं निजबीजदन्ततिरयस्कान्तो बलं सूचिका साध्वीनैज विभुं लताक्षिचिरहं सिन्धुः सरिद्वल्लभम् प्राप्नोतीह यथा तथा पशुपतेः पादारविन्दद्वयं चेतो वृत्तिरुपेत्य तिष्ठति सदा सा भक्तिरित्युच्यते आनन्दाष्टुभिरातनोति पुलकम् नैर्मल्यतः च्छादनं वाचः शङ्खमुखे स्थितैश्च जठरा पूर्तिर्चरित्रामृतैः रुद्राक्षैर्भसितेन देव वपुषो रक्षां भवद्भावना पर्यङ्के विनिवेश्य भक्तिजननी भक्तार्भकं रक्षति शिवानन्दले प्रकरणत्र பகவானுடைய பாதங்கள் தான் சரணம் எல்லா துன்பங்களுக்கும் அப்படிங்கிறத தெரிவித்தார். சாதாரணமாக மனுஷன் தம் வாழ்க்கையில் வரக்கூடியதான கட்டங்களை போக்குறதற்கு பல உபாயங்களை நாடுகிறான். சில உபாயங்கள் யுக்தியினால் அதை அடையலாம்னு பார்க்கிறான், அனுபவத்தினால் பார்க்கிறான். எல்லா அனுபவமும் நமக்கே வரதில்லை, மற்றவர்களுடைய அனுபவத்தை கண்டும் தான் தெரிஞ்சுக்கிறான். ஆனால் இவைகள் எதுவும் இல்லாமல் ஒரு துன்பம் வறுமையானால் அந்த துன்பத்தை மீட்டுக் கொள்வதற்கு பகவானுடைய ஒரு கிருபை தான் காரணம்னு நினச்சோண்டா, அதுக்காக வேதங்களில் சொல்லியிருக்க கூடியதான பல செயல்களை பண்ணுறான். யஜ்யாகாதிகளிலிருந்து ஆரம்பித்து காமிய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணுறான். இவைகள் எல்லாவற்றையோட வசதியாக இருக்கிறது பக்தி. இந்த பக்தியானது நாலு விதமாக இருக்குன்னு சொன்னார் பகவத்கீதையில். ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. கவலை வந்த பிறகு பகவான் நாடுறது ஒரு பக்தி, என்னுடைய கவலை போகணுங்கிறதுக்காக ஒரு பக்தி. அது நமக்கு விஷயம் தெரியணுங்கிறதுக்காக பகவான் அடைகிறது. ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம்னு எல்லா அறிவும் நமக்கு நன்றாக வருணமையான பகவத் அனுகிரகத்தை நாடி அதை பெறுகிறதுங்கிறது ஜிக்யாசு. அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி, வாழ்க்கையில் காசு வேணும். காசுன்னு வெறும் ரூபாயா மட்டும் இல்லை, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேண்டியிருக்கு. அதுக்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது அர்த்தார்த்தி. இந்த மூணு பக்திகளோட வசதியாக பகவான் மேலேயே ஒரு பிரீத்தியை வச்சுண்டு அதற்காகவே பகவானை நாடுவது. பகவானை ஒரு சாதனமாக கொண்டு வேற இன்னொன்று அடையறதில்லை, பகவானை அடையிறதுக்காகவே பகவானை பக்தி பண்ணுறது. முன்னால் கவலை போகணுங்கிறதுக்கு பகவானை ஒரு கருவியாக உபயோகித்துட்டோம், அறிவு வரணுங்கிறதுக்காக பகவானுடைய ஒரு கிருபையானது ஒரு கருவியாக இருந்தது. ஐஸ்வர்யம் வரணும்னு பகவான் வழியாக ஐஸ்வர்யம் வரணும்னு நினைத்தான், இப்பொழுது அப்படி இல்லை, பகவானுக்காகவே. வேற எதுவும் எனக்கு வேண்டாம், பகவானுடைய அனுகிரகமே வேணும், பகவானையே பார்க்கணும், பகவான் இடத்துலையே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் பார்க்கணும்னா அவனுக்கு ஞானின்னு பேர். இப்படி சாத்திய பக்தி சாதன பக்தின்னு ரெண்டு விதமாக சொல்கிறா. அப்படி இருக்கக்கூடியதான வகைகளில் பகவானை சரணாகதி அடைகிறதுங்கிறது உத்தமமான ஒரு பக்தி. அந்த சரணாகதி எப்படி, சரணாகதியை ஆறு விதமாக சொல்கிறா சாஸ்திரங்களில், நாரத பக்தி சூத்திரங்கள் இவைகளில். ஆனுகூல்யஸ்ய சம்பத்தி, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதீதி விஸ்வாச, கோப்திருத்துவ வரணம் ததா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அப்படி சத்விதா சரணாகதியில் முக்கியமாக பகவான் சர்வதா சர்வகாலமாக அடைக்கலை, என்னத்தான் காப்பாற்றணும், உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவரை தியானம் பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அதை சொன்னார், எப்படி சரணாகதி அடைகிறேன், பிராணம் போகும்பொழுது நதி பிரவாகத்தில் பிராணம் போகும்பொழுது எப்படியாவது அந்த கரை நமக்கு கிடைக்கப்படாதான்னு நினைக்கிறேன் பாருங்க, அதுபோல் மனசானது பகவானிட நாடணும் அப்படி அப்படின்னு சொல்கிறதுக்காக ரோதஸ்தோயகிருதா. ஜலத்து வெள்ளத்தினால் அடிச்சுண்டு போகிறவன் எப்படி அந்த கரையை கேட்குறானோ, ஸ்ரமேண பதிக்கச்சாயாம் தரோஹோ. வெயிலில் சுற்றி சுற்றி அலைஞ்சிட்டு இருக்கான். எங்கேயும் நிழல் காணலை. ஒரு மரம் பார்த்ததுமே அந்த மரத்தினுடைய நிழலில் போய் ஒரு 5 நிமிஷம் நிற்கிறான் பாருங்க. உடம்புல இருக்கா குடிக்கதான வேர்வையெல்லாம் கொஞ்சம் சமிக்கட்டும், கொஞ்சம் இந்த தைரியம் வரட்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த நிழல் நாடுறான் பாருங்க. அதே போல் பகவானை நாடுறேங்கிறார். கிரமேண பதிகா சாயம் தரோ விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம். மழை கொட்ட கொட்டோன்னு கொட்டோம், மழை வரும்னு எதிர்பாராமல் வந்துடுறது. கிளம்புறப்ப மழை இல்லை, பாதி வழியில் மழை வந்துடுத்து. மழையானது எப்படின்னா, முதல் மழை ஆரம்பிக்கிற காலத்தில் மரத்தின் அடியில் இருக்கலாம். மழை கொஞ்சம் பெருசாக எடுத்தோன்னா மரத்தின் அடியில் இருந்தாலும் மரத்தில் இருக்கிற மழையெல்லாம் உங்கள் மேலே தான் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், அதற்காக ஒரு வீடை தாண்டணும். அங்கே வீட்டுக்குள்ளே போய் இருந்து கொஞ்சம் மழை கத்தானிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கணும். ஆகையால் எப்படி ஒரு வீடை தேடுகிறானோ, விருஷ்டிதா பீதா ஸ்வஸ்த கிரகம், அதிதியாக இருக்கிறவன், ஆகாரத்துக்கு ஒன்றும் இல்லாதவன், இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி போக்கனாக இருக்கான், அவன் ஒரு கிரகஸ்தனை நாடுறான். ஒரு கிரகஸ்தனாக இருக்கிறவன் தினந்தோறும் கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு நியமம் உண்டு, யாராவது அதிதி வந்தால் அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு ஆகாரத்தை கொடுணும், அன்னமிடணும்னு. அப்படி யாராவது நமக்கு அன்னமிட மாட்டாளான்னு எப்படி தேடுறானோ அப்படி கிரகஸ்தம் அதிதி தீனா பிரபும் தார்மிகம். ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன், ஒரு ஒரு பைசா வரக்கூடியதான வழி இல்லை. யாராவது ஒரு பிரபு, தார்மிகமான ஒரு பிரபு, எல்லோருக்கும் தர்மத்தை பண்ணக்கூடியதான பிரபு நமக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்னு அவன் பின்னால் எதிர்பார்க்கிறான். பார்த்தீங்களா, அப்படி தீன தீபம் சந்தமசா குலஸ்டா. காரிருட்டில் இருக்கிறவன், ஒரு செயலும் பண்ண முடியாமல் நிலையில் இருக்கிறவன், ஒரு தீபம் கிடைச்சா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு தீபத்தை நாடுறான் அல்லவா. தீபஸ்தந்தமசா குலஸ்டா சிக்கினம் சீதாவிரதா. குளிரில் நடுங்கிண்டு இருக்கிறவன் எங்கேயாவது நெருப்பு இருந்தால் நெருப்பு பக்கத்தில் உட்காருவோம், குளிர் கொஞ்சம் சமிக்கும் அல்லவா அப்படின்னு எப்படி பார்க்குறானோ, துவம் ததா சேத சர்வ பயபகம். அப்படி இந்த மனசில் ஏற்பட்டதான எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடியது தங்களுடைய திருவடி. இதற்கு முன்னால் சொன்னதான ஒரு கரையோ அல்லது மரத்தினுடைய நிழலையோ, ஒரு வீடோ, ஒரு அதிதி, ஒரு கிரகஸ்தனோ, ஒரு பிரபுவோ அல்லது தீபமோ, இவைகளில் அப்பப்போ வரக்கூடியதான சில துன்பங்களைத்தான் போக்கும். ஆனால் தங்களுடைய திருவடியானது எல்லா துன்பங்களையும் எல்லா சமயத்திலும் போக்கும். ஆகையால் அது எனக்கு வேணும். துவம் சதா சேத சர்வபயாபகம். சர்வபயாபகம், வாழ்க்கையில் அப்பப்போ எந்தெந்த பயம் வந்தாலும் அத்தனை பயத்தையும் நீக்கக்கூடியதான அந்த உங்களுடைய திருவடியை நான் சரணாகதி அடைகிறேன். விரஜ சுகம் சம்போ பதாம்போருகம் அப்படின்னு திருவடியினுடைய ஒரு சரணத்தை சொன்னார். ஆமாம், பக்தின்னு சொல்லிட்டு இருக்கையில் பக்தியினுடைய ஸ்வரூபம் என்ன, பக்தி எப்படி இருக்கும், அது கருப்பாக இருக்குமா வெளுப்பாக இருக்குமா, அது எப்படி அடையிறது, பக்தின்னு என்னது, அது தெரியலையே எங்களுக்கு. பக்தி செலுத்தணும்னு சொல்கிறீள், ஆனால் பக்தின்னு என்னதுன்னு தெரியலையே அப்படிங்கும் பொழுது அந்த பக்தியை பற்றி அழகான ஒரு லட்சணம் சொல்கிறார். பகவானுடைய குணகணங்களுடைய ஸ்வரூபத்தை அறிந்து அவரை சரணாகதி அடையிறதுக்கு பக்தியின் பேர். குணகணஞான பூர்வகமாக அவருடைய குணகணங்கள்லாம் அறிந்து, இவ்வளோ உயர்ந்தவர் என்று அறிந்து அவரே நமக்கு அடைக்கலம் என்று நிச்சயம் செய்து கொள்வதற்கு பக்தியின் பேர். அந்த பக்தி எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததி அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வீனைரவிபும் லதாட்சிதிருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீஹயதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திருபேத்திய திஷ்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே. அதுக்கு தான் பக்தின்னு பேர். எதுக்க, மனசில் ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம், சேதோ விருத்திஹி, இதுதான் எண்ணம்னு பேர். இந்த எண்ணத்துக்கு பக்தி. பக்திங்கிறது வேற எங்கேயோ கடையில் வாங்கிட்டு வரதில்லை, உம்மை விட்டையே இருக்க அந்த பக்தியை நீங்கள் தான் வர வச்சுக்கணும். எங்கேயோ போய் ஏதோ வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இல்லை, எல்லோருக்கும் மனசு இருக்கு, அந்த மனசில் ஏற்படக்கூடியதான ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை நம்ம வர வச்சுட்டோமேனால் பக்தி வந்துடும். பக்திக்காக அலைய வேண்டியதில்லை, ஆனால் எப்படிப்பட்டதான எண்ணம் இருக்கணும். அந்த பக்தியானது அப்பப்போ வந்தால் போருமா, இல்லை எப்பொழுதும் இருக்கணும் அந்த பக்தி. எது மாதிரி அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி. நேற்றுக்கு பார்த்தோம் பல பறவைகள், ஹம்சம், சக்கரவாக்க பட்சி, சகோர பட்சி, இப்படிப்பட்டதான பட்சிகள் எல்லாம் பார்த்து இந்த பகவத் சிருஷ்டியில் பல பட்சிகள் இருக்கு, ஒவ்வொரு பட்சிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு, அது எப்படி வாழறது இவைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரியே இங்கே மரங்களை பற்றி பேசுகிறார். சாதாரணமாக மனுஷர்களுக்கு தெரியாத விஷயம், இந்த அங்கோலம்னு ஒரு விருட்சம் இருக்கு. இந்த அங்கோல மரம் எப்படின்னு அதனுடைய காய்கள்லாம் அது கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுமே அதனுடைய பீஜங்கள், விதைகள் அதெல்லாம் கீழே தெரித்து விழுந்தாச்சு. ஆனால் என்ன ஆறுதுன்னார், ஒரு மழையினுடைய இடி சத்தம் வந்ததுமே அங்கே இருக்கக்கூடியதான அத்தனை பீஜங்களும் வேகமாக வந்து வந்து அதனுடைய அடிக்கட்டையிலேயே ஒட்டிக்கும். என்னாச்சு, அந்த பீஜங்கள் எல்லாம் தன்னுடைய பீஜங்கள் செதறி கீழே இருக்க வேண்டி இருந்துட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நிமித்தம் வந்ததுமே வேற எங்கேயோ போகாமல் மறுபடியும் தான் எந்த மரத்திலிருந்து உண்டாச்சோ அந்த மரத்திலேயே வந்து ஒட்டிக்கிறது. இது ஏன் தன்னர், அந்த மரத்தை விட்டு விடணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை, தான் எங்கேருந்து உண்டேனோ அங்கேயே தான் இருக்கணும், அதை விட்டு நாம் போகப்படாது. அதே மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கணும், எந்த பரமாத்மா நம்மளை உண்டு பண்ணினாரோ, எதோ வாயுமானி பூதா நிஜாயந்தே, நாமெல்லாம் இங்கேருந்து வரதும் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அம்மா அப்பா அவ அம்மா அப்பான்ட்டுல அங்கேருந்து முதல்ல போனேலையானால் ஆதி பிரபு எல்லோருடைய பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய புஜ்ய குரு கரியான், எல்லோரையும் படைச்சவர் அவர்தான். இப்படி சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதான அவரிடத்துல நம்ம மனசு செலுத்தணும், நம்ம மனசு அங்கே போகணும். இது எப்படின்னா, இந்த அங்கோல மரமானது அதனுடைய விதைகள், அதிலிருந்து உண்டான விதைகள் செதறி எல்லா பக்கத்துலேயும் போயிருந்த போதிலும் ஒரு நிமித்தம் வந்தால் எப்படி தானாக வந்து அந்த மரத்திலேயே வந்து ஒட்டி கொள்வது லோகத்தில் பார்த்துட்டு இருக்கேளோ. அங்கோல மரமானது ஒரு விசேஷமான ஒரு மரம். அது என்ன, அதனுடைய விதைகள் அங்கேயே இருக்கு, அப்போ அது எப்படி இன்னொன்று பறக்கிறது, ஏதோ ஒன்று ரெண்டு செதறி எங்கேயோ போச்சு பார்த்தல அதுலேருந்து மறுபடியும் மறக்கிறது, அவ்வளோதான். வஸ்துதா நிறைய பீஜங்கள் அதுலேயே வந்து ஒட்டிக்கிறது. அதே போல் நாமும் நம்மளை படைச்சதால் நமக்கு காரணமாக இருக்கக்கூடியதான் அந்த ஜெகன் மாதா பிதராள் இருக்கா பார்த்தல, அவள் இடத்துலையே நம்ம இருக்கணும், நம்ம மனசு அவளை விட்டு வேற எங்கேயும் போகப்படாது. இது பக்திக்கு லட்சணம். உங்கள் மனசில் வேற எண்ணம் இல்லாமல் எப்படி அங்கோல பீஜமான தன்னுடைய மூல காரணமாக இருக்கக்கூடியதான மரத்திலேயே ஒட்டிக்கிறதோ, அதே போல் உங்கள் மனசும் அந்த பரமாத்மா நடத்திலேயே ஒட்டிக்கணும். இதுக்கு பக்தின்னு பேர். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி ஒன்று, அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா, இது வரைக்கும் பறந்து இருக்கிறத சொன்னார். வாழ்நாளில் அயஸ்காந்தோ பலம், இந்த அயஸ்காந்தம் மேக்னெட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தல, அந்த மேக்னெட் இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியதான குண்டூசி இவைகள்லாம் தானாக ஓடி வந்து அதில் ஒட்டிக்கிறது. அந்த காந்தம் என்னை வாவான்னு கூப்பிட்டதோ, இல்லை கூப்பிட்டா மட்டும் இது வரணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டோ, காந்தத்துக்கும் இரும்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ தெரியாது. அந்த இரும்பு இந்த காந்தத்திலேருந்து வரலை. ஆனால் என்னன்னா, காந்தம் அங்கிருந்தே காந்தக்கல் இருந்ததுமே இரும்பு தானாக ஒரு காரணமும் இல்லாமல் தானாக வந்து ஒட்டிக்கிறது. இது ஒட்டிக்கிறதுனால இதுக்கு ஒரு லாபமும் இல்லை, அது தன்னிடத்த ஒட்டின்றதுனால காந்தத்துக்கல் லாபம் இல்லை. இருந்த போதிலும் அந்த இரும்பானது எப்படி தானாக வேகமாக வந்து அங்கே ஒட்டிக்கிறதோ, அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா, அயஸ்காந்த உபலம், அயஸ்காந்த கல், காந்த கல்லுங்கிறோம். நீங்கள் பார்த்ததெல்லாம் மேக்னெட்டுன்னு இரும்பு மேக்னெட்டு தான் பார்த்துருக்கள், காந்த கல்லுங்கிறார் ஆச்சாரியர். இது என்ன அர்த்தம், எது வந்து அணுக்கள் எல்லாம் கிட்ட கிட்ட நிமிட சம்யோகம் இருக்கோ அதுக்கு கல்லுன்னு பேர். மணல்னா என்ன அர்த்தம், அதில் இருக்கக்கூடியதான ஆட்டம்ஸ் உதுந்து இருக்கு, ஒன்று ஒன்று கட்டியாக இருக்கலை. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று நிபிடமான ஒரு சம்யோகம் இருக்குமேயானால், ரொம்ப லூஸ் ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே நல்லா டைட்டாக இருக்குமையானால் அதுக்கு என்ன பேர், அதுக்கு கல்லுன்னு பேர். ஸோ இரும்பு முதலிய எல்லாவற்றுக்கும் கல்லுன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். ஸோ அதனுடைய ஆட்டம்ஸ் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு, அதனால தான் தொட்டா உள்ள போகல. பெலூனை தொட்டா உள்ள போகிறதோ இல்லையோ, உங்கள் உடம்பை தொட்டா உள்ள போகிறதோ இல்லையோ, காரணம் என்ன, அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் லூஸ்லி நிட்டு. இந்த கல் டேபிள் சேர் இதெல்லாம் தொட்டெல்லாம் உள்ளே போகிறதில்ல. ஏன், அங்கே இருக்கிற ஆட்டம்ஸ் க்ளோஸ்லி நிபிடமான ஒரு சஞ்சோகம் இருக்கான். ஆகையால் தான் இரும்பு முதலிய உலோகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், கல்லுன்னு தான் வழக்கம் சம்ஸ்கிருதத்தில். எல்லாமே பூகர்ப்பத்திலிருந்து உண்டானது. எல்லா பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு 144 சொல்லிட்டு இருக்கல இன்னைக்கு, இவைகள்லாம் பூமியிலேருந்து வந்ததுன்னே. தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் அல்லது செப்பாகட்டும் இதை தகரமாகட்டும் எல்லாம் பூமியிலேருந்து வந்தது. வந்தது பிறகு அதை கொஞ்சம் பதன்படுத்தி உங்களுக்கு நல்லா அழகாக வரும்படி பண்ணிட்டுருக்க, எல்லாம் பூமி தான். அந்த பூமியில் இருக்கக்கூடியதான இந்த மேக்னெட்டுக்கே ஒரு விசேஷமாக ஒரு ஸ்வரூபம் உண்டு. அது என்ன பண்ணுறது, அந்த இரும்பு வந்து அதை தானாக இழுக்கிறது, இழுத்துட்டு தன்னிடத்துலேயே பத்திரமாக வச்சுருக்கு. இழுத்துட்டு அதுக்கப்புறம் வேண்டான்னு தள்ளி விட்டுறதா, என்றைக்கு தள்ளி விடாது. அந்த காந்த கல் இரும்பை இழுத்துக்கிறது, தன்னிடத்துலேயே பத்திரமாக வச்சுக்கிறது. அதே மாதிரியே விவகார காலத்தில் நீங்கள் உங்கள் மனசானது எங்கே போகணும், பரமாத்மாவோட போய் ஒன்றாகணும், அங்கே விட்டு வெளியில் வரப்படாது. பக்தின்னு என்ன அர்த்தம், ஏதோ கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போகிறோம், அப்படித்தானே விச்சுன்ட்ருக்கா. ரொம்ப பேர் பாருங்க, ஏதோ ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா கொஞ்ச நாளாக வித்து விடுறான், ஒரு கார் வாங்கினா வித்து விடுறான், ஒரு வீடு வாங்கினா வித்து விடுறான், அதுக்கப்புறம் என்னென்ன வேற வாங்கணுங்கிறான். அப்பப்போ அப்பப்போ புதுசாக இருக்கணுங்கிற விவகாரம் தான் லோக்கத்தில் இருக்கு. இப்போ எதையும் பர்மனெண்ட்டாக வச்சுக்கணுங்கிற விவகாரமே இல்லை. அதுலேயும் புதுசாக இந்த சைனா டெக்னாலஜி வந்த பிறகு என்னடாச்சுன்னு எல்லாம் 2 நிமிஷம் 1 வருஷம் 2 வருஷம் தான். முன்காலெலாம் கடிகாரம் வாங்கினா அது 100 வருஷம் எங்கள் காலத்தில் தாத்தா காலத்துலேருந்து இருக்கும்பா. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பைத்தியம்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன, யூஸ் அண்ட் த்ரோ தான். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள். ஆனால் பக்திங்கிறது அப்படி இல்லை. ஒரு தரம் உங்களுடைய பரமாத்மாவோட ஒட்டின்னா அங்கேயும் அவ்வளோதான், மோட்சம் வர பரியந்தம், அதுக்கப்புறமும் பரமாத்மாவே உங்களை காப்பாற்றின்றிருப்பார் எனக்கூடியதான எண்ணத்துக்கு பக்தி இருப்பார். ஸோ முன்னால் பிறந்த சமயத்தில் சொன்னார், இப்பொழுது விவகார காலத்தில் அங்கோலம் நிஜபி ஜசந்திரயஸ்கோபலம் சூச்சிகா பிற. இதுவரைக்கும் சாதாரணமாக ஒரு ஜடப்பொருளை போய் பக்தின்னு சொல்கிறீங்களே, காந்தக்கல்ல ஜடப்பொருள், அங்கே இருக்கக்கூடியதான இரும்பும் ஜடப்பொருள், ஜடப்பொருள் ஜடப்பொருளோடு ஒட்டிக்கிறது, அப்படியா? இந்த பக்திங்கிறது ஜடப்பொருளில் இருக்கிறது இல்லை, அது ஒரு ஓமையாக சொன்னேன் அவ்வளோத்தான். பக்திங்கிறது எங்கே இருக்கணும், சேதனமான ஒரு வஸ்துவில் இருக்கு. ஜடப்பொருளுக்கும் சைதன்யத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஜடப்பொருளுக்கு வலியோ அல்லது டயர்சம்னஸோ கிடையாது. வீட்டிலேருந்து வரேள், வரும்பொழுது ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் வந்துட்டு, லைட் ஆஃப் பண்ணலை. ரொம்ப பேருக்கு இன்றைக்கி மாடர்ன் டேஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வழக்கமே கிடையாது. ஏன்னா அவா பாட்டுக்கு போட்டு வேணும்னு போட்டப்போ அவ்வளோதான், வந்துட்டே இருப்பா அவா பாட்டுக்கு. நம்ம வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணணும், எந்தெந்த சாதனங்கள் நாம் இந்நேரம் உபயோகப்படுத்தினோமோ அதெல்லாம் முடிச்சுப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது ஸ்கூல்லையும் சொல்லித்தரல, நீங்களும் சொல்லித்தரல. ஏன்னா குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பம் இருக்கோ இல்லையோ, அதனால் நல்ல வழக்கங்கள்லாம் சொல்லித்தரதில்ல அவளுக்கு. மறந்து போயிட்டாள், ஃபேன் ஆஃப் பண்ணுறதை மறந்து போயிட்டாள். கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே வெளியெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அனுப்புறம் போகிறேள். போன பிறகு என்ன பண்ணுறதுன்னே, அது இன்னும் சுற்றிகிட்டே இருக்கு. ஏன்னா ஏன், நான் தான் போயிட்டேனே, நீர் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கப்படாதானே, அதை நீங்கள் பண்ணுவேள். சேதன்னான ஒரு வியக்தி என்ன பண்ணுவான், அந்த கண்காணிக்கிறவன் இல்லைன்னா சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் ஜட பொருளுக்கு அந்த சுவாவம் இல்லை, அதை யாராவது ஒருத்த வந்து நிறுத்தினா தான் நிறுத்தும். 2 மணி நேரம் சுத்தின்னு இருக்கேனே, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா, சொல்லாது. ஆகையால் இந்த சேதனனுக்கும் ஜடனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஒரு உலகத்தில். ஆனால் இந்த சேதன் இடத்துல தான் இந்த பக்தி இருக்கான். அந்த பக்தி எப்படி இருக்கணும், இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி அயஸ்காந்தோ பலம் சூச்சிக்கா. அதே போலயே உலகத்திலையும் இப்படி ஒரு பக்தி இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி, ஒரு பெண்மணி சாத்வி நைஜ விபும், சாத்வி ஒரு பெண்மணியானவள், தன்னுடைய ஆட்சக்காரரிடத்துல அவ்வளவு அபிமானமா இருந்துட்டு இருக்க, அவருக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதும் உள்ளூர நினைத்து கொண்டு அதை பண்ணி கொண்டே இருப்பார். சில சமயத்துல கோரஸா இருக்க நமக்கு, இருந்தாலும் எப்பொழுதும் தான் யாரை நாடினாலோ அவருக்கு எல்லா விதமான வசதிகளும் தன்னால முடிஞ்ச பரியந்தம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா, இதுதான் பதி பக்திங்கிறது. இது நம்ம ஊர்ல எல்லா ஸ்திரீகளிடத்துலையும் இருக்கு. சில பேர் இடத்துல தெரியாத, சில பேர் இடத்துல தெரியும், அவ்வளவுதான். எல்லோருக்கும் அவரை சௌக்கியமா வைத்துக் கொள்ளணும், அவர் இடத்துல நம்ம நன்னா பழகணும், அவளுக்கு சகாயம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்க பார்த்தீங்களா, இந்த எண்ணத்துக்கு தான் பக்தின்னு பேர். ஸோ இந்த பதி பக்தி குரு பக்தி அப்படிலாம் சொல்றே, இந்த பக்திங்கிறது இங்க வந்தது. சாத்வி நைஜ விபும், சாது ஒரு பெண்மணியா இருக்கிறவா இந்த அம்மா, நைஜ விபும் தன்னுடைய ஆத்தக்காரர்களிடத்துல எப்பொழுதுமே அவரோடைய இருக்கணும், அவருடைய பழகணும், அவருக்கு வேண்டி இது பண்ணி கொடுக்கணும், அவருக்கு நான் உதவி கொண்டே இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மட்டும் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் பக்தி. பக்தின்னு என்ன கேட்டல, பக்திக்கு லட்சணம் சொல்றதோட பக்தியானது உலகத்துல எப்படி இருக்குன்னு பல திருஷ்டாந்தங்களை வச்சு காட்டுறது. சாத்வி நைஜ விபும், சரி அதுக்கு அடுத்ததாக, இப்ப சேதனமான ஒரு பதார்த்தத்திலேயே நான் சொன்னேன், ஒரு சேதனமா இருக்கிற ஒரு பெண்மணி இன்னொரு சேதனமா இருக்கக்கூடியதான ஒரு வியக்திய சொன்னேன். சேதனமா இருக்கிறது சில சமயத்துல அச்சேதனத்தையும் பிடிச்சுக்கும். எப்படி, லதா க்ஷிதிருஹம், லதா ஒரு கொடி, அந்த கொடியானது என்ன பண்றது, இங்கும் அங்கும் படராமல் மேலே வரும் பொழுது ஒரு கட்டையோ ஒரு தூணையோ பிடிச்சுட்டு அதை சுத்திட்டு வருது. அந்த கொடிகளானது அந்த தூணையோ இல்லை ஒரு மரத்தையோ பிடிச்சோன்னா அதுலேருந்து பிரிக்க முடியாது உங்களால். பிரித்தா அந்த கொடியானது உடஞ்சி போயிடும், அப்படி அதுக்கவே மாட்டின்னு இருக்கு. ஒரு மல்லி கொடி வந்ததுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக படறி அங்கே முழுக்க வியாபித்து போகிறது. அதை விட்டு வரும், எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ பேக்காத்து அடித்தாலும் சரி அதை பிடிச்சுன்ட்ருக்கு. ஏன், ஒரு காரணமும் தெரியாது. தன்னுடைய ஒரு பத்திரத்துக்காக இல்லை, அதை படையினாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அதை பிடிச்சுண்டு மேலே வர்றது. அதே மாதிரியே ஒரு ஜீவனாக இருக்கிறவன் கொடி மாதிரி இங்கேயும் இங்கேயும் தள்ளாடிட்டு இருக்கிறவன், காற்றுக்கு இப்படி எப்படி ஆடுறதோ இல்லையா அப்படி தள்ளாடிட்டு இருக்கிறவன், தான் வேற திசையாக போகாமல் இருக்கணும் என்பதற்காக இது பகவான் எனக்கூடியதான ஒரு அடிக்கட்டையை பிடிச்சுக்கணும். அதுதான் லதாட்சி திருஹம் சாத்வினை ஜவிபும் லதாட்சி திருஹம். பிற இது லோகத்தில் பார்க்கறத சொன்னேன். லோகத்தில் யோஜனை பண்ணினாத்தான் தெரியக்கூடியதான சில பதார்த்தங்கள் இருக்கு. எது, சிந்து சரித்வல்லபம். சிந்து, சிந்துன்னா நதின்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் சிந்துன்னா சமுத்திரம்னு அர்த்தம் உண்டு, இங்கே சிந்துன்னா நதின்னு அர்த்தம். சிந்து நதின்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதின்னு இல்லை, எல்லா நதிக்கும் சிந்துன்னு பேர். அந்த சிந்துவானது சரித்வல்லபம், சமுத்திரத்தை நாடி போகிற, அது புறந்தண்ணிலேருந்து பார்க்கல சமுத்திரத்தை. நம்ம தான் போய் அப்பப்போ பீச்சுக்குங்கிறோம், எந்த நதியாக தான் நான் பீச்சை பார்த்தேன்னு சொல்கிறதா இல்லை, ஆனால் அந்த சமுத்திரத்தை ஓடி நோக்கி ஓடிண்டே இருக்க சார். இதுக்கு முன்னால் சொன்னதான திருஷ்டாந்தங்களில் சாத்வினை ஜவிபம், ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆத்தக்கார இடத்துல பக்தியாக இருந்துட்டுருக்கா, அவரை பார்த்துருக்கா. இங்கே பார்த்து சுவைத்து அனுபவித்து அவருடைய இருந்துட்டு அவருடைய அவரிடத்துல பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு கொண்டே இருக்க, புதுசாக இவா ஏதோ லவ்னு சொல்லிட்டு இருக்கா. இது நிஜமாக லவ் இல்லை. வஸ்துதாக பார்த்தேன்னா ஒரு 50 வருஷம் கொடுத்துன பண்ண பார்த்தீங்களா, அதுதான் நிஜமான ஒரு அபிப்பிராயம். இவர் பாட்டுக்கு பேப்பர் படிச்சுட்டு இருப்பான், அந்தம்மா பாட்டுக்கு சமையல் கட்டில் ஏதோ காய்கறி நறுக்கேன்னு அந்த காரியம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்தம்மா மனசு இவரிடத்துல, இவர் மனசு அவரிடத்துல இருக்கும். சரீரங்கள் ரெண்டு ரெண்டே தவிர மனசு ஒன்று தான். அந்தம்மாவுக்கு சகாயம் பண்ணோம்னு இவரும், இவருக்கு சகாயம் பண்ணும்னு அந்தம்மாவும் சேர்ந்து இருக்கா. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்ய பாவனை இருக்க பார்த்தால, இது ஏதோ லவ்னு சொல்கிறான் காதல்னு சொல்கிறான் இல்லை, அந்த ரெண்டும் சேர்ந்து தீர்க்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அதனால்தான் நம்ம சாதாரணமாக ஒரு பெண்மணிகளை சுவாசினி சுமங்கலி அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சுவாசினி நல்ல எண்ணம் உள்ளவள், வாசனைன்னு எண்ணம். சுமங்கலி மாங்கல்யம், மாங்கல்யம்னு என்ன, அவர் எப்பொழுதுமே சௌக்கியமாக இருக்கணும், அதுவே என்னுடைய ஒரு கருத்து எனக்கூடியதான எண்ணத்தில் இருக்கிறவர். ஆகையால் சுவாசினி பூஜை சுமங்கலி பூஜைன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது நமஸ்காரம்னா தீர்க்க சுமங்கலா பவான்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அப்படின்னா வயசார பரியந்தம் 100 வயசு பரியந்தம் ஆத்தக்காரரோட சௌக்கியமாக இருங்கோ, சண்டை போண்டா பரவாயில்ல அது வேறு, ஏன்னா விவகாரம்னா சௌக்கியமாக ஆனந்தமாக ஒரு மனதாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்படி வது என்றும் அதற்கு பிறகு சுவாசினி என்றும் சுமங்கலி என்றும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்படி கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறவாள் சொல்லிட்டு இருக்கேள், ஆனால் நதியானது பார்க்கவே இல்லை சமுத்திரத்தை, ஒரு நாளும் பார்க்கறது இல்லை. ஆனால் பிறந்தண்ணிலேருந்து அதனுடைய அபிப்பிராயம் என்ன, சமுத்திரத்தோடு சேரும், அதை மனசில் கொண்டு ஓடிண்டே இருக்கு. தான் ஓடுற சமயம் சரியான திசையானு கூட தெரியாததுக்கு, தெரியாததுக்கு அதுபாடு ஓடிட்டு இருக்கு. யாராவது தடை போட்டாலும் அங்கே நிற்கிறத எதுக்காகன்னு, என்னைக்காவது தடை போகாதோ அன்னைக்கு நான் உடச்சுட்டு போக மாட்டேனோ. பாருங்கள், ஒரு டேம் கட்டினீங்கன்னா அந்த டேமை இடிச்சுட்டே இருக்குது, ஒவ்வொரு கணமும் அது என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த டேமை இடித்து அந்த பக்கம் போகணும் என கூடியதான எண்ணத்துலேயே இருக்கு. இதை நம்ம கவனிக்கலை. எப்பாவது ஒரு டேம் விரிசல் விட்டா உடஞ்சு அந்த பக்கம் போயிடும், எதுக்காக சார், என்னமோ ஒரு பிரவாகம் வாழ்நாள் முழுக்க சுற்றி கொண்டே இருக்கு சார், ஓடி ஓடி ஓடி. சில சமயத்தில் ஆயிரக்கணக்கான மைலாக இருந்தாலும் சமுத்திரத்துக்கு பேரலாக ஓடிண்டே இருக்கும். கிட்ட இந்த பக்கம் போனால் ஒரு 50 மைல் சமுத்திரத்தை பார்க்கலாம், ஆனால் 1000 மைல் ஓடுறது தெரியாது. என்ன நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. எது நல்லது எப்படி இருந்தால் சௌக்கியமாக இருப்போன்னு நமக்கு தெரியல, மனம் போன போக்காக போயின்ட்டு இருக்கோம், இதான் வழின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சாஸ்திரம் சொன்ன வழியை கேட்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தித்தௌ, இது பண்ணணும் இது பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரம் சொன்ன வழியில் தான் நம்ம போகணும். ஏன்னா நம்ம கண் அதுக்கு மேலே தெரியாது. நாம் ஏதோ என்னதுன்னு நினச்சோன்னு நல்லதுன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கோம். சில சமயத்தில் மனுஷாளுக்கே ஒரு சந்தேகம் வந்தது, நான் போகிற வழி நல்லதா கெட்டதா, இப்படி என்னமோ சார் பெரியவர் ஒரு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணார், அதை மட்டும் பண்ணிகிட்டே இருக்கேன் ரொம்ப நாளாக, இது நல்ல வழியா இது போருமா வேறு ஏதாவது பண்ணணுமா தெரியலேன்னு வந்து கேட்குறார். ஏன், அவளுக்கு வந்து லோக்கத்தில் ஒரு ப்ரூஃப் இல்லை, இதோ பண்ணிகிட்டு இருக்கோம் இது பண்ணினதுனால இது நல்லது வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதில் நம்பிக்கை வரும். ஏதோ பெரியவர் சொன்னார், ராமனா ராமக்கோட்டி எழுதுன்னு எழுதிட்டே இருக்கேன், இது 1,70,000 ஆச்சு, இப்போ தான் டவுட் வருது, வேறு ஏதாவது பண்ணணுமா, இது ரைட்டா, பாதியில் விட்டுடலாமா, டைம் வேஸ்ட்டா, என்ன பண்ணுறது அவளை, ஏன் இந்த எண்ணம் வந்தது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த எண்ணம் வரணுமோ இல்லையோ, வேற வழியே ஏன் தோன்றது அப்படின்னு சாஸ்திரம் வாசிக்காத்தனால். அதே மாதிரியே பெரியோர் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு பக்தியானது யார் சொன்னாரோ அவரிடத்துல இருக்கிற பக்தியானது நாளடவில் தளர ஆரம்பித்தது. அதனால் நான் போகிற வழி ரைட்டா தப்பான்னு தெரியலை, அது இருக்கப்படாது. அதனால தான் பகவான் சொல்கிறார், சாஸ்திரத்தை வாசிங்கோ, பெரியோர்கள்ட்ட சாஸ்திரத்தை கேட்டுட்டு இருங்கோ, அப்போ இதுதான் நல்ல வழி இது கெட்ட வழின்னு நன்னா தெரியுமோ இல்லையோ. ஆகையால் நல்ல வழியிலேயே ஒரு மனுஷியன் இருக்கணும். இந்த சமுத்திரம் என்ன பண்ணுறதா, இந்த நதியானது ஓடிண்டே இருக்க எத்தனை நாள் ஓடுறதுன்னு, சமுத்திர ஜலத்தை நதி ஜலத்தை 10,000 பேர் எடுத்துன்னு போகிறான், அது ஒரு காவாயாக கட்டி அவா வயலுக்கெல்லாம் போகிறது, அவாவெல்லாம் சில பேர் எல்லாம் உபயோகிக்கிறா, என்ன உபயோகித்தாலும் அந்த நதி கவலைப்படவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில் என் திசை ஒரே திசை தான், எங்கே அந்த சமுத்திரத்தை போய் பார்க்கணும். சமுத்திரத்தை போய் சேர்ந்த பிறகு என்னாச்சுன்னு, தான் தனியாக இல்லை, தன்னுடைய ஐடென்டிட்டி போயிடுது. இது வரைக்கும் கங்கா நதின்னு சொன்னேள், பரம பாவனமான நதின்னு சொன்னேள், கங்கையில் எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருக்கேள், கங்கை கரையில் வரிசையாக எத்தனை கோவில் இருக்க, வரிசையாக ஹரிச்சந்திர காட்டு, மணிகாரி காட்டு, கேதார காட்டு, ஆசி காட்டு, வரிசையாக இத்தனை காட்டுகள், அங்கங்கே கோவில்கள் எல்லாம் பார்க்குறல. ஆனால் இந்த கங்கையானது சமுத்திரத்தில் போய் சேர்ந்த பிறகு கங்கைன்னு சொல்கிறோம், ததாவி யதா நத்யஸ்யந்தமானா சமுத்ரே அஸ்தங்கச்சந்தி நாமரூபே விஹாயா, நதிகளெல்லாம் சமுத்திரத்தோடு சேர்ந்து இந்த நதி எனக்கூடியதான பேரும் உருவமும் போயிடுத்ததுக்குன்னு. எப்போ சமுத்திரத்தில் சேர்ந்தோ இன்னும் பேர் அந்த நதி பேர் இல்லை, எல்லாம் சமுத்திரம் தான் சொல்கிறேள், அதுக்கு உருவம் இல்லை. கங்காஜலம் இப்படி பால் மாதிரி சுத்தமாக இருக்கும், பக்கத்துலேயே யமுனான்னு ஒரு ஜலம் இருக்கு, அது என்ன அப்படி பச்சையாக இருக்கு, கிரீன் கலரில் இருக்கு, சரஸ்வதினு ஒன்று கீழே ஓடுறதான், யாரும் பார்த்ததில்லை. அது கீழே அந்தர்வாகினு சொல்கிற இவைகள்லாம் சமுத்திரத்தில் போய் சேர்ந்தவர் என்னாச்சு, கங்கா ஜலம் அவ்வளோ திதிப்பாக இருக்குமே, கொண்டு வந்து நீங்கள் வச்சோன்னா 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் கெட்டு போகிறது இல்லையே, இது மாதிரி இருக்கா? இல்லை. யமுனா ஜலம் ஒரு மாதிரி இருக்க, காவேரி ஜலம் ஒரு மாதிரி இருக்க, சாதாரணமாக நம்ம ஆற்றுல பூஜை பண்ணும்பொழுது கங்கே செய்யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு அப்படின்னு எங்கள் பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தில் எல்லா ஜலமும் வரணுமா? என்ன ஆசை பார்த்தீங்களா? கொழாடியிலேருந்து பிடிச்சின்னு வந்திருக்கேன், கணத்துலேருந்து கூட எடுக்கலை விவகாரம் முழுக்க. அது டேங்கில் இருக்கிற ஜலம், அந்த டேங்க் கிளீன் பண்ணி எத்தனை நாள் ஆச்சோ? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அத்தனை நல்ல ஜலமும் இங்கே வரணும். கங்கா யமுனா கங்கேஜ யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு. தாமிரபரணியை விட்டேன் உங்கூர், கிருஷ்ணா நதியை விட்டான், இங்கே தான் தெலங்கானா சண்டை நடக்கிறது பாருங்க. விவகாரம் என்ன, இவைகள்லாம் விட்டான், ஆனால் என்னடா விவகாரம்னு, அத்தனை நதிகளும் இங்கே வரணுங்கிற, ஆனால் இந்த நதிகள்லாம் எப்பொழுது சமுத்திரத்துக்குள்ளே போய் சேர்ந்ததோ அதனுடைய பேர் இல்லை உருவம் இல்லை. அதே போல் நானும் அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சேர்ந்த பிறகு ததா வித்வான் நாமரூபா த்விமுக்தா பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம், பராத்பரனாக இருக்கக்கூடியது அந்த புருஷன், அவரை போய் சேரணும். அவரை போய் சேருவதற்காகத்தான் இவைகள்லாம் பண்ணுது. இந்த பக்தி எங்கே சார் கொண்டு போகிறது உங்களை? நாம் ஏதோ பகவான் இடத்துல பக்தியாக அங்கே இருந்தோம் ஐயானால் இந்த பக்தி உங்களுக்கு தெரியாமல் பரமாத்மாவோட ஒன்றாக்கிவிடுறது, அந்த மோட்சத்தையே கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது, மோட்சத்தை கொடுக்கறது. மோட்சது பக்தி ஞானத்தை கொடுத்து அதன் வழியாக மோட்சத்தை கொடுக்கும். ஆகையால் மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவகரியசி ஆச்சாரியால் சொல்லும் பொழுது மோட்ச சாதன சாமக்ரியாம் உங்களுக்கு வீடு மோட்சம் கிடைக்கணுமே ஆனால் அதுக்கு வழி என்ன, பக்தியே தான் சிறந்ததான ஒரு வழி அப்படின்னு சொல்கிறார். அந்த பக்தினா என்னதுன்னு கேட்டுட்டார். ஸ்வஸ்வரூப ஐக்கிய சந்தானம் பக்தி ரித்யபிதீயதே, வேதாந்தத்தை வாசிச்சு அந்த வேதாந்தத்தில் நான் யார் பரமாத்மா யார் எப்படின்னு தன்னுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை சர்வதா சர்வகாலமும் அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருப்பதற்கு பக்தின்னு பேர். அது முடியலையா, ஸ்வாத்ம தத்வானுசந்தானம் பக்தி ரித்ய பரே ஜகு, தானே பரம்பொருள்னு உபாசனையாவது பண்ணுங்க. வேதாந்தத்தை வாசித்து வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான மனப்பான்மை இல்லாத போனால் நானே பரதத்துவம் அப்படின்னு அகமித்தியேவ விபாவையே பவானியும் அப்படின்னாவது தியானம் பண்ணுங்க, இதுவும் ஒரு பக்தி தான் அப்படின்னு விவேக சூடாமணி கிரந்தத்தில் சொல்லியிருக்கார். அது மாதிரி அந்த சாத்வினை ஜவிபும் லதாட்சிரு திருகம் சிந்து சரித்வல்லபம், அந்த சரித்வல்லபம் எல்லாம் ஆகாஷாத்பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி, யாருக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணினாலும் வணங்கினாலும் எங்கே போய் சேர்றது? உலகத்தை எல்லாம் படைச்சு நம்மளை ஒரு கணமும் ஒவ்வொரு கணமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது அந்த பகவானிடத்தில் போய் சேர்றது. ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு தத்துவத்துக்கு இந்த அறிவுக்கு பக்தின்னு பேர். அதனால் நம்ம அது பண்ணிகிட்டு இருக்கேன் இது பண்ணிகிட்டு இருக்கேன் உத்தியோகத்துக்கு போகிறேன் காசு சம்பாதிக்கிறேன் யார் வேண்டான்னா அவங்க இஷ்டமாக பண்ணுங்க, ஆனால் உங்கள் மனசு மட்டும் பகவானத்தில் செலுத்துங்க. கெட்ட வழிக்கு போக வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், யாரையும் ஏமாற்ற வேண்டாம், யாருடைய மனசும் புண்படும் போது நடத்து கொள்ள வேண்டாம். ஆனால் நீங்கள் எது பண்ணினாலும் எக்கரோஷு எத்யோகோசு எதாசி எதாசி எல்லாமே என்ன பண்ணணும், பகவானுக்காக நினச்சி தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படின்னு இருக்கிறது பக்தியா. அதான் விசேஷமா சொல்ற சாத்வேனை ஜவிபம் லதாட்சி திருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதீக யதா ததா பசுபதே, எப்படி இவைகளை வந்து சேர்றதோ அதே போல ஹே பசுபதே ஹே பாதாரவிந்தத்வயம், அந்த பகவானுடைய ரெண்டு பாதாரவிந்தங்கள் அதன் இடத்துல உங்க மனசு போய் ஒட்டிக்கணும். இந்த ஊர்லயே இருக்கோம், எத்தனை நாள் கற்பாங்கால போய் பார்த்துட்டு வந்தேன். ஒவ்வொரு கணம் போவேண்டா ஒருத்தர் வந்து கேட்குறார் நீரே கோவிலுக்கு போறீர்கள், என்ன பண்ணுறது, அவருக்கு என்ன பதில் சொல்கிறது, ஏன் சார் நீங்கள் கோவிலுக்கு போகிறேங்கிறார், கோவிலுக்கு போனால் என்ன தப்பா இல்லையே, நீங்கள் தான் வேதாந்த வேதாந்தம் வச்சா கோவிலுக்கு போகப்படாதாக்கும், அவரை கேட்டேன், உங்கள் அம்மாவை பார்க்க போறீங்களான்னு பாரு என்னார். அதே மாதிரி தான் எங்கள் அம்மா காப்பகாம்பாள். வேற என்ன சொல்ற, வேறு என்ன காரணம் இருக்க? அம்மாவை போய் பார்க்குறோம், எதுக்காக பார்க்குறோம்? ஒரு காரணமும் இல்லை, நம்மளை காப்பாத்தினா அவ்வளோதான். அதே போல் அனுட்சணமும் நம்மளை காப்பாத்தின்றிருக்கார் பரமேஸ்வரன். அவருடைய திருவடிகளை நினைக்க வேண்டாமா? அதுக்காக காரணம் வேணுமா? காசு கொடுத்தா தான் போய் பார்ப்பீளா? இந்த ஒரு கான்செப்ட் அவளுக்கு தெரியல. வெளியூரில் இருக்கிறவாளுக்கு தெரியல இந்த பக்தின்னா என்னதுங்கிற அபிப்பிராயம். அவளுக்கு சின்சியரிட்டி, கிராட்டிடியூடு, இப்படி தான் வார்த்தைகள் தெரியும். இந்த பக்திங்கிறத ஒன்றும் சொல்ல முடியாது. ஏண்டா, அவளால் நாம் இருக்கோம். அவளால் இப்பொழுது பிரயோஜனம் இல்லாத போனாலும், காசு இதெல்லாம் கொடுக்காத போனாலும், அவளுக்கு நம்ம எப்பொழுதும் தாசாளாக இருக்கணும். எனக்குடையதான ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தேளா, இதுக்கு தான் பக்தின்னு பேரம். ஆகையால் பிராப்னோதி ஹயதா ததா பதபதே பக்த பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்தி உபேத்திய திஷ்டதி. சேதோ விருத்தி உபேத்திய, நம்ம மனசில் இருக்கக்கூடியதான எண்ணமானது அவரிடத்துல சேர்ந்து திஷ்டதி. அங்கே பர்மனண்டாக நின்று போயிடுதுன்னே அதான் பார்க்கணும். திஷ்டதின்ட்டு அவர் ஷ்டா கதி நிவர்த்தவுங்கிற தாத்துவான். மனுஷன் நடந்துட்டு இருக்கான், நடந்துட்டே இருக்கவன் நட நிறுத்தினா அதுக்கு என்ன பேர்? நிற்கிறான்னு பேர். சம்ஸ்கிருதம் எப்படி நிற்கிறதுன்னு? நின்றுண்டு நடக்கலையாம், நடந்துட்டே இருக்கவன் நின்னா அவனுக்கு நிற்கிறான்னு பேர். பாருங்க, நிற்கிறதுங்கிறத என்ன அர்த்தம்னார், இல்லாத போனால் போயிட்டே இருக்கணும். ஸோ கதி நிவர்த்திக்குத்தான் நிற்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் இங்கிலீஷ் வாசிக்கிறதா ஸ்டாண்டிங்னு, நான் ஏதோ ஸ்டாண்டிங் அப்படின்னு நிற்கிறார். ஒரு அசைவு இல்லாமல் அப்படி இல்லை, இது வரைக்கும் போயிட்டே இருந்தான், இங்கே வந்து நின்று விட்டான். அந்த பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள் உங்களுக்கு தெளித்து இனிமேல் எங்கேயும் போக வேண்டியதில்லை, எதுவும் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதில்லை, எல்லாமே இங்கே கிடைக்கிறது. அதான் திஷ்டதிங்கிறார். சே தோவ்ரத்திரு பெத்திய திஷ்டதி சதா, அங்கே பார்க்கணும். சதா திஷ்டதி, இனிமேல் இனிமேல் அசையாது. இது வரைக்கும் நின்று பார்த்தீங்களா? யாராவது நிற்கிறாளா உலகத்தில்? என்னமோ தலை தெரிச்சுட்டு ஓடுற சார், இங்கே போகணும், அங்கே போகணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். ரிட்டையர் ஆனவரும் கூட ஓடிட்டு இருக்காளே, ஜென்மம் முழுக்க ஓடிட்டு இருக்காளே, ஒன்றும் லாபம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பரமாத்மாவை நாடி நீர்னு வச்சுங்களேன், மனசில் ஏற்படக்கூடியதான சாந்தி அது வேற. அதை அனுபவிச்சா தான் தெரியும். அலைஞ்சு அலைஞ்சு சுத்தின்னு இருக்கிறது இல்லாமல் அப்படியே ஒரு மணி நேரம் சிவானந்த லஹரி கேட்டோன்னா சாந்தமாக ஆனந்தமாக எல்லாம் அவர் பார்த்துப்பாருன்னு ஒரு கொஞ்சம் எண்ணம் உண்டாகிறது பாருங்கள், அதுதான் ரொம்ப விசேஷம். சேதோ விருத்தி ருபேத்ய திட்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே. இதனால் இந்த சதாங்கிற பதத்தில் ஒரு தரம் பரமனை அடைந்தீரையானால் உன் மனசு இங்கு அங்கும் சுத்தாது. அந்த சுத்தாமல் இருக்கக்கூடியதான நிலையானது எப்பொழுதும் இருக்கும். மற்ற விவகாரங்கள்லாம் இங்கெங்கேயும் போனால் திரும்பி திரும்பி இதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும், அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு, அந்த குரங்கானது எப்படி எல்லா மரங்கள்லையும் கிளைகள்லையும் தாவி கொண்டிருக்க, அப்படி தாவி கொண்டிருக்கும் உங்கள் மனசு. ஆனால் பரமாத்மாவை அடைந்த பிறகு, இந்த வேதாந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு, இதை விட வசதியான தத்துவம் இல்லை. இதுதான் வழி. இந்த வழியில் நாம் இருப்போம், பகவான பரமனை அடைவோம் அப்படின்னு ஒரு நிச்சயம் மனசுக்கு ஏற்படும். அதுதான் பக்தி. இப்போ பக்தாளுடைய சரித்திரம் என்ன? அவளுக்கு என்ன, மழையில் நனைஞ்சா, வெயிலில் காஞ்சா, சிவனடியார்கள்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணினா, ஏன் அவளுக்கு என்ன வீடு கிடையாதா, ஏசி ரூம் கிடையாதா, உட்கார மாட்டாளா தெரியல. அந்த பரமாத்மாவுடைய திருவடிகள் அவருடைய மனசில் தோணின பிறகு வேறு எந்த துன்பமே அவளுக்கு துன்பமாகவே தெரியலையே, எல்லாம் ஒரு ஆனந்தமாகத்தானே இருந்தது. அதுன்னா நமக்கு வேணும், நமக்கு எல்லா வசதிகளும் வேணுங்கிறோம். ஒரு வசதியும் குறைச்சி வச்சுக்கல. மைத்ரேயின்னு ஒரு அம்மா, அவருக்கு யாக்ஞவல்கியர்னு ஆத்தக்காரர் தான் பண்ணினார். நான் உத்யாசியன்வாரே அகமேஸ்மிதி, நான் சந்நியாசம் வாங்கிக்கிறேன்னு. இது என்னது சன்னியாசம் என்ன, முன்னாலே சொல்லிவிட்டு பஞ்சாங்கம் பார்த்து அப்புறம் வாங்கிப்பா? பஞ்சாங்கம் பார்த்தாரே இல்லை வாங்கிக்க மாட்டார். ஏன்னா அந்த மனசில் அந்த வைராக்கியம்னு ஒரு க்ஷணம் வரும், அடுத்த க்ஷணம் ஒரு விஷயத்தை பார்த்தோமே அப்படியே வந்துடும்னே. அப்படி இல்லாமல் எப்போ ஒரு வைராக்கியம் வந்து எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரபரஜே, அப்படி இருக்கும்பொழுது இவர் நிதானமாக ஆத்துக்காரிகிட்ட சொல்கிறார், அம்மா நீ ஒரு ஆத்துக்காரி, காத்தியாயினின்னு ஒரு ஆத்துக்காரி, நிறைய பிரபூதம் தனம் ரட்சிதம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுன்னு ஆயிரக்கணக்கான பசுமாடு மனைக்கு ஆயிரம் மனைக்கு ஆயிரம் தடவை வாங்கியிருக்கார். எவ்வளவு பசுமாடு இருக்கு பாருங்க. அப்பெல்லாம் வாங்கி நான் விற்க மாட்டேன். இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு இருக்க பாருங்க. இன்னைக்கு வாங்கறத நாளைக்கு விற்கிறது, அது என்ன விவகாரம்னு தெரியல. தங்கத்தை வாங்குறேன், வாங்குறப்ப திருப்பி போட்டா 912 KDM-ங்கிறான். அது நீங்க திருப்பி வித்தலையானால் நிறைய சேதாரம் போகாது. 5% 20 தரம் வித்தா மொத்தமா போயிடுச்சே. இந்த விவகாரம் என்னடா, அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கா இவ விவகாரங்கள் முழுக்க. பழைய நாள்லாம் வாங்கினா வாங்கியதோட சரி, ஆத்துல இருந்துட்டே இருக்கும். அப்படின்னா விவகாரம் அது இல்லாம இது வேணும் அது வேணும்னு இங்க வாங்காம ஒரே இடத்துல சாஸ்வதமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் வேண்டாமா? ஆகையால் இவ்வளவு பணம் நான் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் பிரிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாலே பார்க்கணும் அந்தம்மா. ஆமா, நீங்க இவ்வளவு பணம் எனக்கு கொடுத்துட்டு போறேங்கிறல, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற, எனக்கு மோட்சம் கிடைக்குமா இந்த பணத்தினால, மனசு நிம்மதி கிடைக்குமா இந்த பணத்தினால? ஏன்னா அப்பப்ப வேதாந்த கிளாஸுக்கு வந்திருக்க அந்தமா. மனுஷன் நாட வேண்டியது எது? மனசு நிம்மதி, சாந்தமா இருக்கணும், படுத்துண்டா தூக்கம் வரணும், அவ்வளவுதான். இவ்வளவு பணம் கொடுக்குறேங்கிறல நான் என்ன பண்ணுவேன் அந்தமா கேட்டா மோட்சம் வருமானு. அமிர்தத்வஸ்யது நாசாஸ்தி வித்தேனேதி, ஒரே வார்த்தை சொன்னார். மோட்சத்துக்கு இந்த பணத்தினால ஆசை இல்லை, ஆசைப்படாது, ஒன்றும் வராது. மோட்சத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பணம் மட்டும் இல்லை, பணத்தினால அடையக்கூடியதான கர்மாக்கள் அந்த கர்மாக்கள்னாலையும் வராது. பணத்தை நிறையா வச்சுட்டு எல்லாம் எங்கே யாகங்கள் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ண, அதனால மோட்சம் வருமா? நிச்சயம் வராது. ஏன்னா உனக்கு மேலும் மேலும் ஆசை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்வர்க்கலோகத்துக்கு போனால் அந்த ஸ்வர்க்கலோகத்திலே ஹையர் அப்பார்ட்மெண்ட் வேணுமா? அதை விட வேற லோகங்கள் இருக்கா? திரும்பி வராத லோகங்கள் இருக்கா? இப்படி மேலும் மேலும் ஆசை போகுமே தவிர உனக்கு ஆசை போக நிற்காது. சாதாரணமாக வெறும் மேல் வேஷ்டி மட்டும் இருந்தது பழைய நாளில். அதுக்கப்புறம் சொக்கா போட்டுட்டான். சொக்கா போட்டப்பறம் டெரிலி சொக்கான்னா, டெரிகாட்டன் சொக்காங்கிறான். வேற ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கு, மாறிண்டே இருக்கு. ஆனால் இதை விட அது துவக்கவே வேண்டியது இல்லைன்னா அது எதுக்கு போட்டுக்கணும்னு? அப்படியே சோப்பில் நினைச்சு அப்படியே போடுறது, அந்த ஜலத்தை சொட்டு சொட்டா சொட்டிகிட்டே இருக்கணும். வஸ்திரத்துலேருந்து ஜலம் சொட்டிச்சுன்னா அது வீட்டுக்கு தரித்திரம்னு பேர். வஸ்திரமாக நல்லா புழிஞ்சு தான் போடணும். டெரிக்காட்டன் ஷர்ட்டு டெரிக்கலாம் ஷர்ட்லாம் புழிஞ்சுனா அவ்வளோதான், புழிஞ்ச மாதிரியே இருக்கும். அப்போ காஞ்சாலும் சரியாக வராது. என்னமோ அதில் ஒரு வியாமோகம் ஜனங்களுக்கு. ஆனால் எப்படின்னார், எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாத. நல்லா ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுக்கலாம், பெரிய டிவி வச்சுக்கலாம், கார் வச்சுக்கலாம், வசதி அவைகள்லாம் இருக்கலாம், வாழ்க்கையை அனுபவிக்கலாமே ஒழிய நிம்மதியோ மோட்சமோ கிடையாதுன்னார். அப்போ அது எதனால் கிடைக்கும் அந்தமாக கேட்டேன். அது எதனால் கிடைக்கும் கேட்கும்பொழுது அதுக்கப்புறம் ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதி தியாசிதவ்யா அப்படின்னு சொல்லி உழைக்க சொன்னான்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் நமக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் விசேஷமாக இந்த சேதோ விருத்திரு பேத்திய திட்டதி சதா சா பக்தி ரித்யுச்சதே அங்கோலம் நிஜபீஜதந்திஜரயஸ்கந்தோபலம் சூச்சிகா சாத்வீ நைஜ விபும்லதாட்சிதிருகம் சிந்து சரித்வல்லபம் பிராப்னோதி ஹயதா ததா பசுபதே பாதாரவிந்தத்வயம் சேதோ விருத்திருபேத்ய திஷ்டதி சதா சா பக்தி ரத்யுச்சதே அப்படின்னு பக்தியினுடைய ஒரு விசேஷமான ஸ்வரூபத்தை சொன்னார். இந்த ஒரு பக்தி சூத்திரம் நாரபக்தி சூத்திரங்கள் முழுக்க சாண்டில்ய பக்தி சூத்திரங்கள், அதில் இருக்கக்கூடியதான எத்தனை திருஷ்டாந்தங்கள் எத்தனை விஷயம் சொன்னாரோ அத்தனை திருஷ்டாந்தத்தையும் ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆச்சாரியார். அதற்கு பிறகு இந்த பக்தி மாதா நமக்கு எப்படி காப்பாத்துறதுன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். பக்திங்கிறத அம்மா மாதிரி காப்பாத்துறாளாம். அம்மா என்ன பண்ணுறா, அந்த குழந்தைக்கு குழந்தை பார்த்ததுமே அம்மாவுக்கு ஒரு ஆனந்தம். அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது கருப்பாக இருந்தாலும் சரி, அழகு இல்லாத போனாலும் சரி, குழந்தையை பார்த்தா அம்மாவுக்கு ஆனந்தம். இது இங்கே இல்லை. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்த்தாராம். பார்வதியை பார்த்ததுமே என்னாச்சுன்னு, பார்வதி எப்படி சீரியஸாக அப்படியே இருந்துட்டு இருக்கா, இப்போ ஜனங்களை காப்பாற்றணும் அது இதுன்னு. பிள்ளையார் எதிர்க்க வந்தாராம். வந்ததுமே என்னன்னார், 32 பல்லும் தெரியுறா போல சிரிச்சாலாம். என்னன்னார் அந்த பிள்ளையார், பிள்ளையார் பார்த்தீங்களா, பெரிய தொப்பை, யானை முகம், உடம்பு முழுக்க யானையினுடைய சரீரம் மாதிரி, யானையை தொட்டு பார்த்தீங்களா எவ்வளோ குறக்கிறான்னு இருக்கு பார்த்தீங்களா, அப்படி இருக்கு, துதிக்கி ஆட்டின்னு இப்படி இப்படி ஆட்டின்னு இருக்கார். அந்த குழந்தைய பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா. எங்கே தெரிகிறதுன்னு, அகஜ ஆனன பத்மார்க்கம், அகஜம்னு தான் மலைக்கு பிறந்தவள், மலைக்கு பிறந்தவளுடைய முகம் இருக்க, அவளுடைய முகத்தை முகத்தாமரையை மலர வைக்கக்கூடியதான சூரியனாக இருக்கார் கணபதிங்கிறார். அப்படி இந்த கணபதியை பார்த்ததுமே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா, எதிர்க்க நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேனே என்னை பார்த்து சிரிக்கலையேங்கிறார் பரமேஸ்வரர். என்ன பண்றது, அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம். அவர் எப்படின்னார், இன்னதுன்னு தெரியல, மாதாமக மகாசைலம், உங்க அம்மாவுக்கு அப்பா யாருன்னு கேட்டார் கணபதி கேட்டு, ஒரு மலைன்ட்டர், மாதாமக மகாசைலம். சரி அப்பாவுக்கு அப்பா என்னன்னர், மகஸ்ததபிதாமகம், அவருக்கு அப்பா இல்லைங்கிறார். அம்மாவுக்கு அப்பா யாருன்னா ஒரு மலைங்கிறார், அப்பாவுக்கு அப்பா யாருன்னா தெரியாதுங்கிறார், இல்லைங்கிறார் அவர். என்ன பண்றது, ஆனா விவகாரம் என்னன்னர், காரணம் ஜெகதாம் வந்தே, மூகுலத்துக்கும் காரணமா இருக்க, உலகங்களா விஸ்வோத்பத்தி விபத்தி சம்ஸ்திதிகரஹா, உலகத்தை உண்டு பண்றதோ உலகத்தை காப்பாத்துறதோ உலகத்தை அழிக்கிறதோ அந்த பிரம்மஸ்வரூபமா கணபதி தான் இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த மகாகணபதி, காரணம் ஜெகதம் வந்தே கண்டாதுபரிவாரணம், கழுத்துக்கு மேல யானையா இருக்காராம். அப்படி இந்த கணபதி ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவனுடைய அன்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒண்ணுமே கணக்கிட முடியாது. எதற்காக இவ்வளோ அன்பை கொடுத்தா அம்பாள், அம்மா ஏன் கொடுத்தா யாருக்கு தெரியும், அம்மாவை கேட்கணும். அந்த அம்மாவை கேட்டெல்லாம் தெரியாதுங்கிற அந்த அம்மா, அது என்னமோ அந்த குழந்தைய கண்டா அவ்வளோ ஒரு அபிமானம், ஒரு அபிப்பிராயம். ஆத்துக்காரர் இருக்கார், தன்னுடைய அம்மாவும் இருக்கா, அந்த அம்மாவுக்கும் ஒரு அம்மா இருக்கா, ஆனால் அந்த அம்மாவை இந்த அம்மா கவனிக்கல, தன் குழந்தைய பார்த்தால் மட்டும் அவ்வளோ அபிமானம். என்ன பண்ணுறது, எல்லோருக்கும் இதை வேதாந்திகள் மோகம்னு சொல்கிறா, இருக்கட்டும். ஆனால் விவகாரம் என்னன்னா, எப்படி அந்த குழந்தைய பார்த்ததுமே அது மீசிலுக்கிறதாம், ஆனந்தாஸ்ரபிராதனோதி புலகம் நைர்மல்ய சாதனம் நைர்மல்ய தச்சாதனம். அந்த குழந்தை இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்தாலும், அது என்ன ட்ரெஸ் எல்லாம் நாசமாக்கின்றாலும், மண்ணில் விளையாடினாலும், என்ன பண்ணுறா தெரியுமா, நான் வெளியில் போய் வந்து அந்த குழந்தைய உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டி குளிப்பாட்டி அதுக்கு உடம்பெல்லாம் பவுடர் பூசி அதுக்கு மறுபடியும் அழகு பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய ஆசையை பார்க்குறான். அந்த சின்ன குழந்தைக்கு எவ்வளோ பண்ணுறா, நைர்மல்ய தச்சாதனம் வாச்சா சங்க முகே ஸ்திதைச்சா, அதில் அன்னத்தை ஊட்டுறான், அது சாப்பிட்ற வயசு வந்தாச்சு. இருந்த போதிலும் 7-8 வயசு ஆனாலும் அந்த ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டாக போகணும், அது வச்சுன்னா கொஞ்சமாக சாப்பிடும், 2 கொஞ்சம் சாப்பிட்டு ஓடி போயிடும், டைம் ஆகிடுதுன்னு. ஆனால் தான் பிசைஞ்சு வச்சு அதோடு என்ன, அது தொட்டுக்கிறதுக்கும் வச்சு அந்த மாதிரி வாயில் ஊட்டின்னு இருக்காளாம், வேகமாக சாப்பிடு அப்படின்னு. நடுவில் புற ஏற போகிறதுன்னு ஒரு கிளாஸில் கிளாஸில் தீர்த்தம் வச்சுட்டுருக்கா, இது வச்சுட்டு கொடுத்துட்டுருக்கா, ஏன் அந்த குழந்தை சாப்பிடணும். எப்படியா இருந்தாலும் அந்த குழந்தை வயிறு ரொம்பணும், அந்த அம்மாவுக்கு எவ்வளோ அபிமானம் பாருங்க. வாசா சங்க முகே ஸ்திதைச்ச ஜடரா பூர்த்தி சரித்தாமிரதை, ஜடரா பூர்த்தி, வயிறு ரொம்பற வரைக்கும் கொடுத்துட்டே இருப்பா. இனிமேல் இன்னொரு ஒரு கபடம் உள்ள போச்சுன்னா வெளியில் வருங்கிற அளவுக்கு ஊட்டுறாளாம். தானாக ஓட்டினா கொஞ்ச நேரம் சுவ போயிடும், வேண்டான்னு விட்டுரும். ஆனால் அந்த குழந்தைக்கு அப்படி இருக்கக்கூடாது, வயிறப்பூ ஃபுல்லாக இருக்கணுமா அந்த அம்மாவுக்கு. ருத்ராட்சைர் பஜிதேன தேவ பௌஷா ரக்ஷாம் பயத் பாவ பவத் பாவனா பரியங்கே. என்ன பண்ணுறாளாம், இத்தனையும் பண்ணிவிட்டு அந்த குழந்தை சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நெத்திக்கு திருமண்ணிட்டு, நெத்தியில் திரு இது விபூதிட்டு, எதற்காக பத்திரமாக இருக்கணும், உடம்புல ருத்ராட்சை வேற கட்டியிருக்கா, கழுத்துலையோ கையிலையோ ருத்ராட்சை கட்டியிருக்கா, ஏன் அந்த பையனுக்கு திருஷ்டி தோஷம் வரப்படாது, அந்த பையன் சௌக்கியமாக இருக்கணும். அப்படியே அந்த குழந்தை மேலே எவ்வளோ அபிமானம் பாருங்க, ருத்ராட்சோ பசித்தேனா தேவ வபுஷோ ரக்ஷாம், சரீரத்துக்கு ஒரு ரட்சையை பண்ணி கொடுத்துருக்க, பவத் பாவனா பர்யங்கே வினிவேசிய, இத்தனையும் பண்ணிவிட்டு பவத் பாவனா பரியங்கே விரிவேசியா. ஒரு குழந்தை வந்து எல்லாம் ஆடி விளையாடி சாப்பிட்டேன் எல்லாம் ஆச்சுன்னா ஒரு கட்டில் மெத்தையில் படுக்க வைக்கிறார். இங்கே என்ன மெத்தைனர், பவத் பாவனா பரியங்கே, உங்களுடைய பாவனை எனக்கூடியதான பக்தி பரியங்கத்தில் கட்டில் போட்டு பக்தி ஜனனி பக்தார் பகம் ரட்சதி இப்படின்னு பக்தன் எனக்கூடியதான அர்பகரை ஒரு குழந்தைய காப்பாத்துறதான். எப்படி ஆனந்தாஸ்ரபிராதனோ திபுலகம், தன்னுடைய இந்த குழந்தைய பார்த்ததுமே கண்ணிலிருந்து ஒரு ஆனந்தமான ஆனந்த பெருக்கு ஏற்படுது. அதனால மயிற்சி மெய்ச்சி இழுக்கிறதுக்கு முடி பண்றது நைர்மல்ய தச்சாதனம், நிர்மலமான ஒரு எண்ணம். அம்மானுடைய ஒரு அன்பு இருக்க அதுக்கு ஒரு ஈடும் கட்ட முடியாது, ஒரு காரணமும் சொல்ல முடியாது. நைர்மல்ய தச்சாதனம், ஒரு வஸ்திரம் எப்படி நிர்மலமாக இருக்கணும் அதே போல ஒரு அன்பு நாம வரழிச்சுட்டோம்னா நிஜமாக பகவான் அடைஞ்சிருப்போம். ஒவ்வொரு அம்மா தன் குழந்தை இடத்துல ஒரு அன்பை செலுத்தினாலே அந்த அன்பு நம்ம பரமாத்மா இடத்துல செலுத்திருக்குமையானால் க்ஷேமத்தை அடைஞ்சிருப்போம். நைர்மல்ய தச்சாதனம் வாசா சங்க முகே ஸ்திதைத்ததடரா பூர்த்திம் சரித்ராமிருதைஹி. அந்த பரமாத்மானுடைய சரித்திரங்கள், திவ்யமான சரித்திரங்கள், கதைகளை சொல்லி சொல்லி ஒரு ராமாயணத்தையும் ஒரு பாகவத்தையும் எத்தனை தரம் சொல்லியிருப்பா அம்மா சின்ன வயசுல. சினிமா பாட்டா சொன்னா, சினிமா கதையா சொன்னா, இல்லையே எவ்வளவு சரித்திராமிரதங்கள் அத்தனை சொல்லி சொல்லி வயிற ரொம்பும்படி பண்ணினாலே. அதே போலயே சரீரத்துக்கு ஒரு ரட்சைய கொடுத்தா ருத்ராட்சயர் பதிதேர தேவ புஷா ரக்ஷாம் பாவ பண்ணி பவத் பாவனா பரியங்கே வினிவேசியா, தங்களுடைய எண்ணம் எனக்கூடியதான கட்டில் படுக்க வச்சு பக்தி ஜனனி பக்தியானது பக்தார் பகம் ரட்சதி அப்படின்னு பக்தின்னு நம்ம வர வச்சுக்கணும். அவ்வளோதான், பக்தி வந்தாச்சுன்னா பக்தி நம்மளை காப்பாற்றும். தர்மோ ரட்சதி ரட்சிதான, காப்பாற்றப்பட்டதான தர்மம் இவனை காப்பாற்றுது. அதே போல் பக்தியை நீங்கள் வரவழைச்சுங்கன்னா இனிமேல் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பக்தி உங்களை காப்பாற்றும். எது வரைக்கும் காப்பாற்றுறது, முக்தி வர பரியந்தம் காப்பாற்றும். மற்ற வகைகள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் காப்பாற்றும். உத்தியோகத்தில் இருந்தால் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சம்பளம் கொடுப்பான், அதுக்கப்புறம் கிருஷ்ணார்பணம். ஆனால் இங்கே என்னடா அது போல் இல்லை, மோட்சம் வர பரியந்தம் மரணம் வந்தாலும் மறுபிரிவையும் கொடுத்து மறுபடியும் பக்தியை கொடுத்து உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான் திவ்யமான ஒரு சரித்திரம் பக்தி என்று ஒரு அம்மாவாக சொல்லி வச்சிருக்கார். அடுத்ததாக 63வது ஸ்லோகம், 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 63 நாயன்மார்களில் ரொம்ப வசத்தியாக இருக்கக்கூடியதான கண்ணப்ப நாயனர், அதனால தான் 63வது ஸ்லோகமாக போட்டார். இந்த விவகாரம் அது மாதிரி அந்த கண்ணப்ப நாயனுடைய திவ்யமான ஒரு சரித்திரம். அவர் எப்படி பகவானை ஆராதனம் பண்ணினார், அவர் சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாரா, பகவத்கீதை வாசிச்சாரா, உபனிஷத்து வாசிச்சாரா, ஒன்றுமே தெரியாது. வேடனாக இருந்தவர், இருந்தாலும் பரமேஸ்வரத்தில் ஒரு பக்தி. இதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்பப்போ நமக்கு சந்தேகம் வரலாம், நான் வேதங்களை வாசிக்கலையே, சாஸ்திரங்கள் வாசிக்கலையே, ஆச்சாரமோடு இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியாதே, வாழ்க்கையில் எத்தனையோ தப்பு பண்ணினேனே, ஏ பகவான் என்ன ஆட்கொள்வாரா, நீங்கள் யார் நினைக்கிறது, அப்படியெல்லாம் வேண்டாம். பகவான் அடையிறதுக்கு இவைகள்லாம் வேண்டாம், இருந்தால் நல்லது. இது இருந்தால் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லலை அவர். அவர்கிட்ட வேண்டியது பக்தி தான். தெலுங்குற பகவானை ஸ்தோத்திர துதிக்கிறதா, தமிழில் துதிக்கிறதா, இங்கிலீஷில் துதிக்கிறதா, வம்பு வேண்டாம். அவராக பார்க்கறதுக்கு பக்திங்கிற லாங்குவேஜ் தான் அவருக்கு. இது வேணும் அது வேணும்னு சொல்லலை, பக்தியினால் பகவானை போற்றினால் போரும். அப்படி அந்த பக்தியை இருந்துட்டு அனன்ய ஒரு பக்தியாக இருந்ததான அந்த கண்ணப்ப நாயனாருடைய திவ்யமான ஒரு சரித்திரத்தை ஆச்சாரியார் இங்கே சொல்கிறார். மார்க்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷம்பு நிஷேதனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனசரோ பக்தாவதம் சாயதே அப்படின்னு அழகான இந்த ஸ்லோகம். இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த